திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதனைத் தொடர்ந்து அடுத்து ஞானலிங்கம் என்ற தலைப்பு. ஞானம் என்றால் என்ன? சிவமேயான அறிவு. அப்ப ஞானலிங்கம்னா சிவஞானமே உருக்கொண்ட, அதையே உருவாக கொண்ட சிவகுருநாதன். அப்ப ஞானலிங்கம்ங்கிறது யார உணர்த்தது அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியனை, தன்னை சிவமாக கண்ட ஞானி, தன்னை சிவநெறிப்படுத்த சிவஞானோபதேசம் செய்த பரமாச்சாரியனை சிவலிங்கமே ஆக கருதுகின்றார். அதனால ஆன்மலிங்கத்தை அடுத்தால ஞானலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அழகான ஒரு தலைப்பு. உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பர சிவன் மண் பல்லுயிர்க்கும் குருவும் என நிற்கும் கொள்கையனாகும் தருவன நல்கும் சதாசிவன் தானே என்று சொல்லுகின்றார். கைமாறே இல்லாத கருணையினால பெருமான் வந்து நமக்கு அந்த பரசிவமே நமக்கு குருவாக எழுந்தருளி வந்து வருகிறது என்று சொல்லுகின்றார். அதாவது உரு அப்படின்னா எனது திருக்கைலையில எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ராதிகளும், அதான் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள், 64 என்றும் சொல்லுவாங்க. ஆக அது எல்லாம் சேர்த்து அதற்கு அடுத்தபடியாக அருவும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானமே வடிவா சிவஞானிகளோட சிந்தையில எழுந்தருளி இருக்கின்றார் பெருமான். அதுக்கு அடுத்து உருவோடு அருவும் அப்படிங்கிறது ரூபா ரூபம் என்றும் அரு உருவம் என்றும் சொல்லப்படும். இதுதான் சக்தியும் சிவமும் சேர்ந்த சிவலிங்க திருமேனி. சரி, அப்போ சிவபெருமான் உருவாய் நின்று சகலான்மாக்களுக்கும், அருவாய் நின்று சிவஞானிகளாகிய சாம சித்தர்களுக்கும், அரு உருவமாக நின்று பக்குவ மலமுள்ள சிவ தீட்சிதர்களுக்கும் அருள் செய்வார். அவங்கவங்க பரிபாகத்துக்கு ஏற்ப அருளக்கூடிய நிலையை மண் பல் உயிர்க்கும் தரு என நிற்கும் சதாசிவன் என்று சொல்லுகின்றார். ஆக தருவென நல்கும், அதான் தரு அப்படின்னு சொல்றது, அது அவரவர் நிலைக்கேற்ப அவரவரும் தத்தம் எண்ணத்தை நினைக்க நினைத்ததை அளிப்பது மாதிரி சகல விஞ்ஞான பிரளயாகலராகிய அந்த ஆன்மாக்கள் மூவகையில சைவ சித்தாந்தம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. ஒருமலமுடைய விஞ்ஞானகலர், இருமலமுடைய பிரளயாகலர், மும்மலமுடைய சகலர்கள் என்று. அப்போ அவங்கவங்க பரிபாக நிலைக்கு ஏற்ப அவங்க தியானிக்க அவர்கள் எதை வேண்டுகின்றாரோ வேண்டத்தக்கது அறிந்து வேண்ட முழுதும் தருகின்றார் பெருமான். அது மணிவாசக பெருமானுடைய கருத்து. அதே போலதான் நமது அப்பர் சுவாமிகளும் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்று சொல்லுகின்றார். அப்போ பதமுத்தியா பரமுத்தியாங்கிறது கூட ஆன்மாக்களுடைய மனசுல வரக்கூடிய அந்த விருப்பத்தை வைத்து. ஆக இங்கனம் இறைவன் வந்து முத்திரு மேனி கொண்டு அருள் செய்வது போல குருவாகவும் நின்று அருள் செய்வார் அப்படிங்கிறது தான். குருவும் அப்படிங்கறதுல ஒரு உண்மை வருது. அது என்ன அர்த்தம்னா, குரு வந்து சிவமாகத்தான் இருந்து நமக்கு அனுகிரகம் செய்கின்றார். அப்ப ஞானலிங்கம் எது என்றால் குருதான். அதனைத் தொடர்ந்து நாளான கீழது உருவு நடு நிற்க மேலான நான்கும் மருவு மிக நாப்பன் நாளான ஒன்று மறு உரு நன்னலால் பாலாம் இவையாம் பரசிவன் தானே என்று சொல்லுகின்றார். அப்போ சதாசிவமூர்த்திக்கு கீழே உள்ள நாளும் உருவத்திருமேனி, சதாசிவமூர்த்திக்கு மேல உள்ள நாளும் அருவத்திருமேனி, நடுவில் இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தி வந்து அரு உருவ திருமேனி உடையவர். அந்த 9 திருமேனியுமே சிவம்தான். சரி, அதாவது கீழான உருவம் 4 பார்த்தோம், அயன் அரி அரண் ஈசன் இந்த 4. மேலானது 4 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து நாதம் சக்தி சிவம் என்பது. நடுவில் உள்ள அரு உருதான் சதாசிவம் பார்த்தோம். இந்த கருத்தை சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் மருவம் நாலிங்கு உருவம் நாலு பயம் ஒன்றா நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன் என்று சித்தியார்ல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன் அப்படிங்கறதுதான் மிக அழகாக நமக்கு அதுல சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் என்று நாம் பார்க்கின்றோம். சிவம் சக்தி நாதம் என்பது 200. சரி, இதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடலை இப்போது நாம் சிந்திக்கலாம். இப்படி நால்வருக்கும் மேலாக அவர் இருக்கின்றார், அதனால் அவரை நால்வர் பிரான் என்று சொல்லுகின்றார். நால்வர்ங்கிறது நம்ம பொதுவா சமயக்குறவர், அகச்சந்தான குறவர் நால்வர், புறச்சந்தான குறவர் நால்வர்னு சொல்லுவோம். ஆனா இங்க நால்வர் பிரான் ஏன் சொல்றாருன்னா, அந்த அயன் அரி அரண் ஈசன் அப்படிங்கறது, அந்த ருத்ரன் ஈசன் இவங்க எல்லாருக்கும் இவர் தலைவராக இருப்பதால், அவங்களுக்கு மேலாக இருப்பதால் நால்வர் பிரான் என்று மிக அழகாக அவரை போற்றுகின்றார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். தேவர் பிரானை திசைமுக நாதனை, நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை, ஏவர் பிரான் என்று இறைஞ்சுவர் அவ்வழி, ஆவர் பிரானடி அண்ணலும் மாமே என்று சொல்லுகின்றார். அதான் தேவர் பிரான் எல்லா தேவர்களுக்கும் தலைவராக இருக்கின்றார். அதாவது தீனி போடக்கூடிய அந்த எஜமான்ட்ட அன்பு காட்டக்கூடிய பசுவ மாதிரி தேவர்கள் வந்து என்னைக்குமே அமுதம் முதலியவற்றை தரக்கூடியவர்களிடம் பெருமதிப்பு உடைய சகலான்மாக்கள் தான் அவங்க. தேவர்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் வழங்கக்கூடிய சிவபெருமானிடம் பெருமதிப்பு உடைய சகலான்மாக்கள் தான். அதனால அவங்களுக்கு வல்லன்மை உடையவனாக அவர் இருக்கின்றார். அதனால் தேவர் பிரான், பிரான்னா வல்லன்மை உடையவன், எம்பிரான் நம்பிரான் தேவர் பிரான் இல்லையா, எல்லா இதுவும் சொல்லுவோம் நம்ம. அடுத்த திசைமுகன், திசா முகங்கிறது திசைமுகம்னு ஆகுது, திக்குகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த எட்டு திக்கு அட்டதிக் பாலகர்கள் வந்து உலக மக்கள் அனைவரையும், அதாவது எட்டு திக்குள்ள எட்டு திக்கு பாலகர்களை குறிக்குது, உலக மக்கள் எல்லாரையும் இல்லையா, அதாவது எட்டு திக்குன்னு சொன்னால எல்லா திக்குல இருக்கவங்களுக்கும் சுவாமி தான் தலைவர், அதான் திசைமுக நாதன் என்று சொல்லுகின்றார். சரி, அப்புறம் நால்வர் பேரா நம்ம சிந்திச்சோம். நடுவுற்ற நந்திங்கிறது நவந்தர் பேதத்துல நடுவில் சதாசிவமூர்த்தியாக பெருமான் இருக்கின்றார். பிரான் என்று இணைஞ்சுவர் எவர் அவ்வழி பிரான் ஆவர் அப்படின்னு அதை கொண்டு கூட்டி கொடுங்க அந்த மூன்றாவது வரிய. அந்த சதாசிவ மூர்த்தியை யார் கடவுள்னு வணங்குறாங்களோ அந்த இடத்திலேயே சதாசிவ மூர்த்தி தோன்றுவார். அவ்வழி ஆவர் பிரான் அடி அண்ணலும் ஆமி அப்படின்னு சொல்ற அண்ணல் அப்படின்னா அணுகுதல் அர்த்தம். அப்படி யார் பிரானால் காட்சி வழங்கப்பட்ட மெய்யன்பர்கள் தான் சதாசிவமூர்த்தியோட திருவடியை அணுக இயலும். சும்மா உறுதியா இல்லாம இவர் தேவர் அவர் தேவர் என்று நானே தேவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருவடி சார்தல் முடியாது என்று அந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்துரைத்து உள்ளார். வேண்டி நின்றே தொழுதேன் வினை போயறைய, வழிபடுறோம் அழகா சொல்றார், வினையெல்லாம் நீங்கும் பொருட்டு. ஆண்டொரு திங்களும் நாளும் அழைக்கின்ற காண்டக யானோடும் கண்ணி உணரினும் மூண்டகை மாறினும் ஒன்றது வாமே என்று சொல்லுகின்றார். இப்போ ஆண்டு அதான் முதல்ல வருது, ஆண்டு திங்கள்னா மாதம், ஆண்டுன்னா வருடம், அப்புறம் நாள், இது அது நமக்கு தெரியும் தினந்தோறும் வரக்கூடிய நாட்கள். அப்ப இது எல்லாம் அந்த இது எல்லாம் அதாவது நாள் மாதம் ஆண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய காலங்களையும் அழக்கக்கூடிய அழகான சிவத்தோடு மனோன்மணிய தியானிச்சாலும், இல்ல மனம் மாறி ரெண்டு பேரையும் ஒருவரா தியானிச்சாலும் ஒரே பலம் தான், எல்லாம் ஒன்றுதான். அதனால நான் செஞ்ச வினைகள்லாம் நீங்கும்படி அவரை வேண்டி நின்று வணங்கினேன் என்று சொல்லுகிறார். இறைவன் வந்து கால முதலான தத்துவங்களை எல்லாம் படைச்சு அவற்றை ஆண்டு, அதாவது ஆண்டு என்றும் மதி அதாவது மாதம் என்றும் நாள் என்றும் நாளிகை என்றும் வினாடி என்றும் அப்படியே பகுத்துக்கிட்டே சொல்லிட்டே போறார். அப்போ அந்த அளவுல மக்கள் நின்று என்ன செய்யணும், வினை போகங்களை துய்க்க செய்து ஆனா இவர் எப்படி இருக்காருன்னா காலம் கடந்து நிற்கின்றார் இல்லையா. அதனால அவர் வந்து அவருக்கு இதெல்லாம் கிடையாது, ஆன்மாக்களுக்கு தான் உண்டு. இந்த அதாவது வருடம், மாதம், நாள், நாளிகை, வினாடி இதெல்லாம் நமக்கு தான் உண்டு, தவிர அவருக்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டு, திங்கள், நாள் அளக்கின்ற காண்டகையான் என்று அவரை போற்றுகின்றார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். காண்டகையான் என்றால் அழகுடைய, மிக அழகாக இதையெல்லாம் அழக்கின்றார். நம்மால அழக்க முடியுமான்னு சொல்லுங்க, சோர்வு வருது. அளவையில எத்தனையோ வகைகள் இருக்கு, துணிமணியை அளக்கணும் அது மீட்டர் கணக்குல, அப்புறம் திரவமா இருக்கக்கூடிய பால் போன்ற பொருள் எல்லாம் லிட்டர் போன்ற கணக்குல, அப்புறம் தராசுல அளக்கணும் அப்படின்னா கிராம், கிலோ என்று வரும். அது மாதிரி இன்னும் எத்தனையோ வகையான அளவுகள்லாம் இருக்கு. ஆனா எதை அளக்கணும்னாலும் நமக்கு ஒரு சோர்வும் வருது, தவறும் வருது. ஆனா அவர் மிக அழகாக இந்த வருடம், மாதம், நாள், அப்புறம் அது போக என்னது, நாளிகை, வினாடி எல்லாத்தையும் மிக மிக அழகாக அவர் அழைக்கின்றார் என்று நமக்கு இப்படி நமக்கு சிந்திக்க கூட தெரியாது. அவர் ஒரு யோகியா இருக்கிறதுனால அவருக்கு இங்கேனும் சிந்திக்க முடிகிறது என்று பார்க்கின்றோம். சரி, ஆக ஒன்றதுவாம் அப்படின்னா அதுல வந்து அபேத ஞானமே கிடையாது. எங்குமே அபேத ஞானம் விளங்க காண்டலின் ஞானமே லிங்கம் என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக சிவம் சக்தி ரெண்டுல எதனை வழிபட்டாலும் அது சதா சிவ வழிபாடுதான் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்துரைத்துள்ளார். ஆதி பரந்தெய்வம் அண்டத்து மற்றெய்வம், ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம், நீதியுள் மாதெய்வம் நிம்மலன் எம்மிரை, பாதியுள் மண்ணும் பராசக்தி ஆமே என்று சொல்லுகின்றார். சதாசிவத்தோட அமைப்பு எப்படி இருக்கிறது என்று உணர்த்துகின்றார். அதாவது ஆதி பரம் என்று பாடல் துவங்குகிறது. எல்லாருக்கும் மூத்த முதன்மை வாய்ந்ததால் அதுதான் மேலானது அப்படின்னு எதை சொல்லுகிறார்கள் என்றால் சிவத்தை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு உலகத்திலையும் இருக்கக்கூடிய எத்தனையோ அண்டங்கள் அனைத்து அவருடைய திருவுள்ள குறிப்பின் வழி தோன்றியது. அதனால அண்டத்து நற்றெய்வம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தபடியா ஜோதி அப்படின்னா ஞானம். சோதி அடியார்னா மெய்ஞானிகளான சிவன் அடியார்களை குறிக்குது. அவங்க வந்து தைலதாரை போல இறைவனை இடையறாது தியானித்துக் கொண்டே இருப்பவர்கள். அப்படி இருப்பதால் அவர்களுக்கெல்லாம் அவர் பெருந்தெய்வமாக இருக்கின்றார். சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் என்று சொல்லுகின்றார். அடுத்து நீதி அப்படின்னா ஒப்ப நிற்கக்கூடிய நடுநிலைமை. அப்ப நீதியுள் மாதெய்வம் அப்படின்னு சொல்றார். நீதியில விளங்கக்கூடிய மா என்றால் பெரிய என்று அர்த்தம், பெரிய தெய்வம். நின்மலன் அனாதிய மலரகிதனாக இருக்கக்கூடியவர் எம் இறை, அவர் எனக்கு இறைவன். பாதியுள் மண்ணும் பராசக்தியம், அவருடைய சரிபாதி திருமேனில பராசக்தி எழுந்தருளுகின்றாள் என்று சொல்லுகின்றார். அப்ப சிவபெருமான் தனி முழுமுதற் கடவுள், அவருடைய திருமேனில ஒரு பாதி சக்தி, அவர் வணங்கத்தக்கவர், பெரியவர், இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர். அதுதான் நின்மலன் என்று சொல்ல, எட்டு குணங்கள்ல ஒன்று. நமக்கு பாசம் இருந்து நீங்குது, சுவாமிக்கு இயல்பாகவே நீங்கி இருக்கு. ஆக இறைவனுடைய சொரூப லட்சணத்தை மிக அழகாக இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டியுள்ளது. சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே, சுத்த சிவபதம் தோயாத தூவொளி, அத்தன் திருவடிக்கு அப்பாலை கப்பாலாம், ஒத்தவும் 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 மாம் ஈசன் தானான உண்மையே என்று சொல்லுகிறார். இறைவன் கலந்து நின்றதை பார்த்தோம், இறைவன் கடந்து நிற்பதை காட்டலாம் என்று இந்த பாடலில் சொல்லுகின்றார். சக்தி தத்துவத்துக்கு மேல பராசக்தி இருக்குது, அதுக்குள்ள நின்மல சதா நின்மல சிவத்துக்கு இடம் அதுதான். அதுக்கு மேல ஒன்றையும் பற்றாத தூய சிவஞான ஜோதி இருக்குது இல்லையா, தோயாத தூவொளி அப்படிங்கிறதுல எதுலையும் பற்றாத சிவஞான ஜோதி இருக்கு. அந்த ஒளி வந்து இறைவனுடைய திருவடியாகிய திருவருளுக்கு அப்பாலுக்கு அப்பால் விளங்குகின்றது என்று அழகாக எடுத்து காட்டுகின்றார். சக்தி அப்படிங்கிறது சக்தி தத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. சக்தி தத்துவம் சிவ தத்துவம்னு விருத்திப்பட்டு காரியப்படுவதற்கு யோக்கியமா நிற்கக்கூடிய அந்த சுத்த மாயை காரியப்படுவதற்காக சூக்கும லயாவத்தேல நின்ற முதல்வனோட கிரியாசக்தியானது வெளிப்பட்டு பொதுமேல சங்கற்பித்த வழியில சுத்தமாகிய கார்வு காரியப்படக்கூடியதாகிய இரண்டாவது விருத்தி சக்தி என்று ஓதப்படும் சிவனால் அதித்திக்கப்படுவதால் சக்தி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இது தூல லய தத்துவம் என்றும் தூல நிஷ்கல தத்துவம் என்றும் விந்து தத்துவம் என்றும் பெயர் பெறுகிறது. இதை அதிட்டித்து நின்று காரியப்படுத்தக்கூடிய முதல்வனுக்கும் அது போன்ற திருநாமங்கள் இருக்கின்றன என்று சொல்லி, இந்த தத்துவத்தை காரியப்படுத்துறதா பரசிவத்தோட ஆற்றலாக நிற்கக்கூடியது பறை, அதனால சக்திக்கு மேல் பராசக்தி என்று சொன்னார். பறையை இடமாக கொண்டு விளங்குறது வந்து பரசிவம், அதனால பராசக்தி தன்னுள்ளே சுத்த சிவபதம் என்று சொன்னார். சுத்த சிவம்னு சொல்றது எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிட்டு தானேயாய் நிற்கக்கூடிய சிவம், அதுல வேறற்ற சிவஞானிகளின் ஞானத்துக்கு இலக்கா விளங்கக்கூடியது தோயாத தூய ஒளி, அது எதையும் பற்றி நிற்காது அந்த ஒளியானது, அதனால தோயாத தூ ஒளி அப்படின்னு சொன்னார். திருவடி அப்படிங்கிறது திருவருள் ஆற்றல், அதனால அதையும் கடந்து நிற்கக்கூடியது அந்த ஒளி அப்படிங்கறத உணர்த்துவதற்காக திருவடிக்கு அப்பாலை கப்பாலாம் அப்படின்னு உணர்த்துகின்றார். சரி, அப்ப எல்லாத்தையும் கடந்து எவருக்கும் அனுபவம் ஆகாம இருக்கக்கூடிய பொருளால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது, அதனால அங்கனம் இல்லாமல் இறைவன் திருவடிகளை பொருந்தி நின்ற மெய்ஞானியருக்கு அது அனுபவம் ஆகும், அதனால ஒத்த உமாம் என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு சித்தோட தனி நிலை எப்படி என்பதை மிக அழகாக இதில் உணர்த்திருக்கின்றார். கொழுந்தினை காணில் குவலயம் தோன்றும், எழுந்திடங்காணில் இருக்கலும் ஆகும், பரந்திடங்காணில் பார்ப்பதி மேலே திரண்டழக் கண்டவன் சிந்தை உழானி என்று சொல்லுகிறார். சரி, கொழுந்து துங்கானை மாட சுடற்கொழுந்தே என்று அழகாக திருமுறைகள் போற்றும், அதுபோல அவருடைய ஞானமயமான திருமேனியை கொழுந்தது சிவக்கொழுந்தீசர் என்ற நாமத்திலெல்லாம் பல தளத்திலே சுவாமி அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றார். சப கொழுந்தினை காணில், அதாவது அவருடைய ஞானமயமான திருமேனியை கண்டால் குவலயம் தோன்றும். குவலயம் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பரசிவத்துல சர்வ சம்ஹார காலத்துல ஒடுங்கி கிடந்த மாயை அது இப்போ காரியப்பட்டு உலகமா விரிஞ்சு உயிர்களுக்கு உபகாரப்படுகின்ற தன்மை பெறுகிறது. அதை அறிந்து கொண்டு அப்படி அறிந்த அந்த உலகம் வந்து நம் வினைக்கு ஈடாக நமக்கு கிடைத்த போகத்தானம் தான் இந்த உலகம். தனு கரண புவன போகம் தர்றார் இல்லையா, அந்த இந்த புவனம் எப்படிப்பட்டது என்றால் அந்த போகத்தானமாக இருக்கிறது. அப்போ நாம் நுகரக்கூடியது போகங்கள், நமக்கு அதை ஊட்டுபவன் பறையோடு கூடிய பறன் இல்லையா, இதைத்தான் எழுந்து இடம் காணில் இருக்கலும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இடங்கண்டால் இருக்கலாங்கிற பழமொழியும் இதை வச்சுதான் வந்தது அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஊட்டி கழிக்கக்கூடிய உபகாரி வந்து பரமே அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதன் அபின்ன ஆற்றலாகிய திருவருள் சக்தி வெளிப்பட்டு அருளும். அப்ப இது பரம் திடம் அப்படின்னு கண்டால் பார்ப்பதி மேலே திரண்டு எழ இல்லை அப்படின்னு அழகாதுல குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்டவன் யார் அப்படி காண முடியும், நிச்சயமா ஒரு சிவஞானியால் தான் அப்படி காண முடியும். அப்படியா எந்த சிவஞானி கண்டானோ அவருடைய சிந்தையில் இருக்கின்றார். அப்ப எல்லா உலக மக்கள் சிந்தையிலையும் இறைவன் ஒரு சேர எழுந்தருளக்கூடிய பரந்த நிலையை பெற்றுள்ளார் என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. எந்த பரமனும் என் நம்மை கூட்டமும் முந்த உரைத்து முறை சொல்லின் ஞானமாம் சந்தித்திருந்த விடம் பெருங்கண்ணியை உந்தியின் மேல் வைத்து உகந்திருந்தானே என்று சொல்லுகின்றார். என்னோட தந்தை யாரு, பரசிவம். என்னோட தாய் பராசக்தி. அவங்க கூடியிருக்கிற கூட்டமாகிய இதை முற்படணும்னு உபதேசிச்சு அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுதான் ஞான லிங்கம் என்று சொல்லுகின்றார். அப்படி சிவத்தோட கூடியிருந்த அந்த கடங்கண்ணியாகிய பறையை உந்திக்கு மேலதாகிய மணிபூரகத்துல வைத்து தியானித்து அதனால் நான் எல்லையற்ற கழிப்பெய்து இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் சிவலிங்கம் அப்படின்னு மனசால தியானிக்கணும். அது ஞானலிங்கம் மணிபுரத்துல வைத்து தியானித்து நான் அங்கனம் மகிழ்ந்தேன் என்று திருமூல தேவ நாயனார் நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ பரசிவத்தை வந்து மணிபுரகத்துல வச்சு தியானிச்சேன், அதனால ஸ்ரீகண்ட ருத்ரனும் உமையுமாக பாவித்து பிரகிருதி மாயா புவனவாசியான என்னோட அனுபவத்தில் வைத்து மகிழ்ந்தேன் அவர்களை என்று சொல்லுகின்றார். அடுத்து சக்தி சிவன் விளையாட்டாம் உயிராகி ஒத்த இருமாயா கூட்டத்திடை ஊட்டி சுத்தமதாகும் துரியம் பிரிவித்து சித்தம் புகுந்து சிவமகமாக்குமே என்று சொல்லுகின்றார். இந்த சிவசக்தி விளையாட்டு அந்த பஞ்ச கிருத்தியம் இல்லையா, அந்த பஞ்ச கிருத்திய சிவம் என்ன செய்த உயிர்களை எல்லாம் மாயை கன்மங்களோடு கூட்டி வினைகளை எல்லாம் ஊட்டி தூய்மைப்படுத்துகின்றது. அங்கனம் தூய்மையான பின்பாக சிவஞான பெருவாழ்வினை வழங்குகிறது. இப்போ பொதுவா உலகத்துல ஒண்ணு சொல்லுவோம், ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு அப்படின்னு சொன்னது மாதிரி, சக்தியோட சிவபெருமான் சேர்ந்து பஞ்சகிருத்தியம் பண்றது வந்து விளையாட்டா இருக்கு அப்படிங்கறதத்தான் சக்தி சிவன் விளையாட்டாம் அப்படிங்கிற சொற்றொடர்ல உணர்த்துகின்றார். திருவம்பாவை கருத்து தான் கிட்டத்தட்ட. அடுத்து உயிராகி அப்படிங்கறதுல உயிர் வந்து உடலோடு ஒன்றி சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னு கொஞ்சம் வருவிச்சு சொன்னோம்னா பொருள் விளங்கும். அப்போ உயிர் வந்து சிருஷ்டிங்கிற முதலான முத்தொழில் படுறது, அவற்றிற்கு அதை ஊட்டி கழித்தலும் இறைவனுக்கு ரொம்ப லேசான செயல். அதனால உயிர் ஆக்கி அப்படின்னு சொல்லாம உயிர் ஆகி அப்படின்னு சொல்றார். அடுத்து இந்த மாயா மலம், இரு மலங்கள் இருக்கு இல்லையா, ஒத்த இரு மாயா கூட்டம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது மாயாமலம் வினை போகங்களை அழுந்தி அனுபவிப்பதற்கு உயிர்களுக்கு மறைப்பு தன்மையை உதவுகின்றது. கன்ம மலம் வந்து உண்டு கழிக்கக்கூடியது, அந்த அதையும் இறைவன் வந்து ஆன்மாக்களுடைய பரிபாரத்துக்கேற்ப அளந்து கொடுப்பார். அதான் ஒத்த இருமாயா கூட்டத்திடை ஊட்டி, அவர் தான் ஊற்றார், சுவாமியா ஊற்றார். இப்ப தாய் ஊட்டினாதான் சாப்பிடலன்னா குழந்தை சாப்பிடாது, செய் வந்து உண்ணாது. அதே மாதிரி இறைவன் வந்து நுகருமா நுகர்ந்து நுகரச் செய்தால் உயிர்கள் தாமே நுகரும் அப்படின்னு சொல்லிருக்க. மற்றவர்கள் உயிர்கள் நுகரும், உயிர்களுக்கு தாமே நுகரக்கூடிய சுதந்திரம் கிடையாது. அதனால ஊட்டி ஊட்டுவான் ஒருவர் வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்து துரியம், துரியம்ங்கிறது நான்காவது நிலை. முதல் மூன்றாகிய சாக்கர சொப்பன சுளுத்திகள்ல உயிர் வந்து படையோட பவனி போற மன்னனை மீண்டும் அரண்மனையில புகும்போது படைகள் வந்து அந்தந்த இடத்துல நிற்கும், அரசனும் அரசியும் மட்டும் அந்த புறத்துக்குள்ள போவாங்க. அதே மாதிரி உயிரானது தத்துவங்கள்ல சுழன்று தானும் பிராணனுமா நிற்கும். அப்ப கடந்த துரிய நிலையில உயிர்ப்பு அடங்கி தனியா சுத்தமா அசைவு இல்லாம இருக்கும். அந்த நிலையில சித்தத்தில் புகுந்து சிவம் தானாக்கி ஆண்டது அப்படிங்கறதத்தான் சிவம் அகம் ஆக்குமே அப்படின்னு சொல்றார். அதாவது சிவனிடம் சிவத்தை பிரகாசிக்க செய்கின்றார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த பாடல்ல சக்தி சிவன் தன் விளையாட்டு தாரணி, சக்தி சிவமுமாம் சிவன் சக்தியுமாகும், சக்தி சிவமன்றி தாவரம் வேறில்லை, சக்தி தான் என்றும் சமைந்துரு ஆகுமே என்று சொல்லுகின்றார். இந்த சிவசக்தியோட விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் வேறுபட்டவங்க கிடையாது, சக்தி சிவமா சிவம் சக்தியுமான்னு சொல்றாரு. ஆக சக்தியும் சிவமும் இல்லாம சிவலிங்கம் கிடையாது. அதுல சக்தி வந்து என்றும் ஆன்மாக்களுக்கு பரிபாகத்தை வருவிக்கும் பொருட்டு உருவம் தாங்கி இருக்கும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். இத வந்து தாரணினா பூமி நமக்கு தெரியும். அப்ப ஆன்மாக்கள் வினை போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் வந்து இந்த உலகம்தான் என்பதை சொல்லி, அதுல அப்படி சக்தியோட சிவம் கலந்த காலத்துல உண்டாகக்கூடிய விளையாட்டு தான் இது. சிவஞான சித்தியார்ல சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற என்னில் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணிக்கவாசல சுவாமிகளும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்லுகின்றார். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் அப்படின்னு சொல்றார். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்று சொல்லுகின்றார். அதனால இந்த பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு மாதிரி அதை நினைச்சிடக்கூடாது. ஆன்மாக்களை உய்விப்பதற்காக இந்த விளையாட்டு நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி மிக அழகாக இதை எடுத்துக்காட்டு, சிவம் வந்து குணி, சக்தி வந்து குணம், பண்பியும் பண்பும், ஆகையால் சக்தியும் சிவமுமாம் சிவம் சக்தியுமாம் என்று சொல்லி தாபலிங்கமாக ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்பதை சொல்லி, அருவமான சிவம் வந்து சக்தியோடு கூடும் போது உருவமாகிறது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி, இதனால உலகம் தோற்றம் முதலான பஞ்ச கிருத்தியங்கள் சிவசக்திகளோட செயல் என்பதை நமக்கு புரிய வைத்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம் என்ற அளவில இந்த இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு இதுகாரும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து, அதன் பின்பாக சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.